பேரொளி திரு மிஸ்டிக் செல்வம் அவர்கள் வழங்கும் ஆன்மீக பேருரைகள். இவ்வுரைகளில் மகான்களும் சித்தர்களும் மறைபொருளாய் சொல்லியவற்றை விளக்கின் சுடர்போல் வெளிச்சப்படுத்தி காட்டி ஆன்மீக சாதனங்களை அன்றாட வாழ்வியலோடு தொடர்புபடுத்தி அருமையாக விளக்குகிறார் திரு மிஸ்டிக் செல்வம். ஆன்மீக சாதனையாளர்கள் மட்டுமின்றி ஆரம்ப நிலையில் இருப்பவர்களும் கூட புரிந்து கொள்ளும் வண்ணம் புரியாத புதிர்களையும் விடுவித்து எளிய தமிழில் இனிதாக எடுத்துரைக்கிறார் திரு மிஸ்டிக் செல்வம். பத்திரிகைகள் வாயிலாகவும் நூல்கள் மூலமாகவும் பயிற்சி வகுப்புகளின் வழியாகவும் எண்ணற்ற ஆன்மீக ஆராய்ச்சி உண்மைகளை வெளிப்படுத்தி வரும் திரு மிஸ்டிக் செல்வம் அவர்களின் ஆன்மீக பேருரைகளை ஒலிப்பேழைகளாக உங்கள் முன் படைப்பதில் மிஸ்டிக் ஆடியோ பெருமை கொள்கிறது. மிஸ்டிக் ஆடியோவின் இரண்டாவது ஒலிப்பேழையாக வெளிவரும் ருத்ராட்ச பிரயோகத்தினை கேட்டு அனைவரும் ஆன்மீக பயனையும் வாழ்வின் வளங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறோம்.
ஒரு மகா சன்னிதானம் திருவாதுதுறை ஆதீனம் அவர்களுடைய ஆசீர்வாதத்தாலும், கோவை மகர்ஷி தயானந்த ஜோதி அவர்களின் ஆசீர்வாதத்தாலும், ருத்ராட்ச பிரயோகம் என்ற ஒரு அறிமுக வகுப்பை அன்பர்களுக்காக நடத்துகிறேன். இதனுடைய நோக்கம் என்னவென்றால், நான் கடந்த 40 ஆண்டுகளாக பல ஆன்மீக ஆராய்ச்சியாளர்கள் மகான்கள் இவங்களை சந்தித்து அவங்களிடம் இருந்து கற்ற சில ரகசியங்களை மற்றவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் வகுப்பு நடைபெறுகிறது. அதன் மூலம் அவரவர்கள் தங்களுடைய புக்தி யுக்தியை அனுசரித்து அதை விஸ்தாரம் பண்ணிக்கிட வேண்டும். என்னுடைய ஆராய்ச்சி தான் முடிவானதுன்னு சொல்லலை. நேற்று இருந்த விஞ்ஞானம் இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருந்த விஞ்ஞானம் நாளைக்கு இல்லை, அப்படி போய்கிட்டு இந்த ருத்ராட்ச பிரயோக வகுப்பின் மூலம் ருத்ராட்சம்னா என்ன, அதை வச்சு நம்ம என்னென்ன காரியங்கள் சாதிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி உள்ள ஒரு அறிமுக வகுப்பு தான். இதை வந்து அவரவர்கள் அனுபவத்தில் தான் உணர்ந்துக்கிட்டனுமே தவிர்த்து இதை முழுவதுமாக விளக்க முடியாது. ஏராளமான ரகசியங்கள் அதில் இது மெஞ்ஞானத்தில் பார்த்தாலும் சரி, விஞ்ஞான ரீதியாக பார்த்தாலும் சரி, இதில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் இதுவரைக்கும் இன்னும் வெளியிடப்படலை. ஓரளவு அவரவர்களுக்கு கிடைத்த தகவல்களை கொண்டு இதை பயன்படுத்தி வந்திருக்கிறார்களே அல்லாமல் முழுமையாக பயன்படுத்தவில்லை. கடைசியாக யாழ்ப்பாணத்திலிருந்து ருத்ராட்ச உபனிஷத்துன்னு ஒரு நூல், பழங்கால் 100 வருஷத்துக்கு முன்னால் உள்ள ஒரு நூல் வந்தது. அது எனக்கு பார்க்கக்கூடிய ஒரு சின்ன சந்தர்ப்பம் கிடைச்சது. அதில் எல்லா முழு விவரங்களும் இல்லை, ஓரளவு விவரங்கள் கொடுத்து அந்த ருத்ராட்ச உபனிஷத்தில் மீதம் உள்ளதை நீங்கள் உங்களுடைய அனுபவத்தில் தெரிந்து கொள்ளுங்கள் தான். அனுபவம்தான், அவரவர்கள் அனுபவம்தான் முந்தியது, சாஸ்திரம் பிஞ்சியது. அனுபவித்த பிறகு அவங்கவங்க எழுதி வச்சது தான் சாஸ்திரம். சாஸ்திரம்னு அவங்க தனியாக ஒன்றும் எழுதலை. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய புத்தி யுக்திக்கு தகுந்த கிடைத்த தகவல்களை கொண்டு சாஸ்திரங்கள் உபனிஷத்துக்கன்னு எழுதி வச்சிருக்காங்க. இந்த ருத்ராட்சத்தினுடைய ஆதி மூலம் வந்து நேபாளத்தில் தான் இருக்கு. சிவபெருமான் திரிபராசுரனை எரித்து விட்டு தமம் இருந்திருக்கார் பழையபடி தன்னுடைய சக்தியை பெறதுக்கு. அப்போ அந்த தமம் இருக்கும்போது அவருடைய கண்களிலிருந்து விழுந்த கண்ணீர் துளிகள் தான் ருத்ர அம்சம், ருத்ராட்சம் அப்படிங்கிற வந்திருக்கு. அதனால இந்த ருத்ராட்சங்கிறது வந்து தனியாக சைவ சமயத்துக்கு மட்டும்தான் உரித்தானதுன்னு இல்லை, வைஷ்ணவர்களும் பரசுராமர் காலம் வரைக்கும் ருத்ராட்சம்தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க. பரசுராமர் காலத்துக்கு பின்னால் தான் அந்த ருத்ராட்சம் வந்து சைவர்களுக்கு வைஷ்ணவர்களுக்கு வந்து துளசி மாலை அப்படின்னு சொல்லி மாற்றி அமைச்சிருக்காங்க. நான் சில பழங்கால கேரளா கோயிலில் போகும்போது அங்கே உள்ள வைஷ்ணவ சிலைகளில் புறாமே ருத்ராட்ச மாலை அணிஞ்சிருக்காங்க. நான் அங்கே கேட்கும்போது அங்கே உள்ள நம்பூத்திரிகளும் போத்திகளும் சொன்னாங்க, வைஷ்ணவர்கள் பரசுராமர் காலம் வரைக்கும் ருத்ராட்சம் தான் அணிஞ்சிருந்தாங்க, அதுக்கு பிறகுதான் அவங்க துளசி மாலை அணிய ஆரம்பித்தாங்க அப்படின்னு. ஒரு வித்தியாசம் தெரியணுங்கிறதுக்காக, வணக்க முறையில் வித்தியாசம் தெரியணுங்கிறதுக்காக துளசி மாலை அணிஞ்சாங்க அப்படின்னு. அதனால இந்த ருத்ராட்சங்கிறது வந்து நம்ம ஜாதி மதம் மொழி வைஷ்ணவம் சைவம் அதெல்லாம் தாண்ட அம்சமாக இருக்கு. இதுக்கு வந்து ஆச்சார அனுஷ்டானங்கள் காலக்குளிப்பு மாலைக்குளிப்பு சுத்தம் அசுத்தம் அதெல்லாம் ஒன்றும் இருக்க மாதிரி தெரியல. மனசுல சுத்தம் இருந்தா போதுங்கிற அளவுக்கு தான் இருக்கு. அதுல வந்து ஒரு முகத்திலிருந்து 32 முகம் வரைக்கும் இப்போதைக்கு இருக்கு. ஆனா அதுக்கு 12 முகம் வரைக்கும் விளக்கம் கொடுக்குறாங்க. நியாயபுராரம் ருத்ராட்சம் அணியாம கோயிலில் பூஜையே பண்ணக்கூடாது. நிறைய சிவாச்சாரியார்கள் 11 முகம்னு சொல்ல ஏகாதச ருத்ராட்சம் அணிஞ்சு தான் அவங்க பூஜை செய்கிறாங்க. அந்த 11 முகம் பூஜைக்கு உண்டான முகமாக இருக்கு. இப்படி ஒவ்வொரு முகத்துக்கும் ஒவ்வொரு தேவதைகள் கொடுத்துட்றாங்க. கொடுத்தாலும் பொதுவாக ருத்ராட்சம்னா அதுக்குன்னு ஒரு சில குவாலிட்டிஸ் இருக்கு. அது எப்பேற்பட்ட தோஷத்தையும் எப்பேற்பட்ட பாவத்தையும் நீக்கக்கூடிய தன்மை இருக்கு. ருத்ராட்சத்துக்கு அப்பால வேற ஒன்று இருக்க மாதிரி தெரியும். எத்தனையோ விதமான பயிற்சிகளில் எத்தனையோ விதமான அனுபவங்களில் ருத்ராட்சம் நிறைய உபயோகப்பட்டிருக்கு. ஒரு ஆள் இறக்குற கட்டத்தில் கூட அவருக்கு இந்த கழுத்தில் ஒரு ருத்ராட்சத்தை கட்டின உடனே அவருக்கு அந்த இறப்பு கூட நிப்பாட்டியிருக்கு. முன்னால் கிளிக்கு ருத்ராட்சம் கட்டியிருக்காங்க, உயிர் போகக்கூடிய பூனைக்கு ருத்ராட்சம் கட்டியிருக்காங்க. இப்படி பல்வேறு இடங்களில் ருத்ராட்சங்கள் முன்னால் உபயோகப்படுத்திருக்கு. பின்னால் பின்னால் அதுகள் பூரா மறைஞ்சிச்சு. ருத்ராட்சம் யார்கிட்ட இருக்கோ அவங்க பக்கம் யமகணங்கள் வராது. யமன் காலன் தூதன் அப்படின்னு வரக்கூடிய சாதாரண அந்த பூத கணங்கள் கரும் பூத கணங்கள் வந்து அவங்க பக்கத்தில் வராது. சிவ கணங்கள் தான் வந்து அவங்கள அந்த உயிரை கூட்டிட்டு போகும். பொடி ருத்ராட்சத்துக்கு பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. எவ்வளவுக்கு எவ்வளவு பெருசாக இருக்கோ அவ்வளவுக்கு எவ்வளவு அதனுடைய சக்தி ஜாஸ்தியாக இருக்கு. என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார், நான் ரிஷிகேஷ் போயிருக்கும் போது ஒரு ஆள் ஆப்பிள் தண்டி ருத்ராட்சம் போட்டிருந்தாரு, 64 முகம் இருந்தது அப்படின்னாரு. அவர் வந்து பொய் சொல்லக்கூடிய ஆள் இல்லை. அவர் நேரடியாக அடிக்கடி ரிஷிகேஷ் போறாரு. அங்கே உள்ள ஒரு குகையில் ஒரு ஆளை சந்திச்சிருக்காரு. அவர் ருத்ராட்சம் போட்டுருந்திருக்காரு. நிறைய யோகிகள் இந்த விசுத்திங்கிற இந்த இடத்துல தொண்டை குழிக்குள்ள திருநீல கண்டர்னு சொல்லக்கூடிய இந்த தொண்டை குழிக்குள்ள பிராணாயமம் பண்ணும்போது கூட எங்களை தண்டிக்கு ஒரு ருத்ராட்சத்தை ஒரே ருத்ராட்சத்தை கழுத்துல கட்டிவிட்டா அவங்க பிராணாயமம் பண்றாங்க. ஏன்னா அந்த விஷ கலை வந்து உள்ள போகாதபடி அதை நீக்கிறதுக்காக அமிர்த கலையாக மாற்றுவதற்காக இந்த இதை பண்றாங்க. தொண்டையினுடைய விஷத்தை முடிக்கக்கூடிய தன்மை இந்த ருத்ராட்சத்துக்கு இருக்கு. அதனால இந்த இடத்துல கட்டுறது தான் ரொம்ப விசேஷம். சில பேர் நெக்லஸ் மாதிரி ரொம்ப வச்சு கட்டியிருக்காங்க. அது இருதயத்துக்கு பலம் கொடுக்க வாஸ்தவம். ஆனால் நமக்கு விசைக்கலைங்கிறது வந்து இந்த தொண்டை குழிக்குள்ள தான் இருக்கு. தொண்டை குழிக்குள்ள கட்டுறது தான் ரொம்ப விசேஷம். இப்போ வந்து குழந்தை பிறந்த உடனே இந்த வசம்பூன்னு கொடுத்தாங்க. வசம்பு பெருங்காயம் இதெல்லாம் வச்சு அந்த குழந்தைக்கு கொடுத்தாங்க. முன்னால் வந்து குழந்தை பிறந்த உடனே ருத்ராட்சத்தை உரகல்ல உரசி பால் விட்டு உரசி அதை நாட்டில் தடவிருக்காங்க. பின்னால ஏதோ ஒரு காரணத்தினால அந்த பழக்கம் நின்று போச்சு. ஆனா வடக்க சில இடங்கள்ல அப்படி கொடுக்கறதாக சொன்னாங்க. ஆனா நம்ம தென் மாவட்டங்கள்ல அப்படி கொடுக்கற மாதிரி தெரியல. அது வந்து அந்த உடல்ல கப்ப காலத்துல இருந்த விஷங்கள் எல்லாத்தையும் நீக்கிறதுக்கு அது பயன்படுது. எங்க வீட்டு நாய்க்கு ஒரு தடவை ரொம்ப உடம்பு சோம் இல்லாம பத்த உடனே என்ன செய்யறதுன்னு தெரியல. என் வீட்டுக்காரங்க ஒரு பக்கம் அழுதா, நாய்க்கு பாவம் நல்லா வளர்த்தமே செத்து போயிருமே, 2 வருஷமா வளர்த்தமே, எனக்கும் ஒரே மன கஷ்டம். எனக்கு அந்த நேரம் ஒண்ணுமே ஓடல. இந்த நம்ம படித்த சாஸ்திரங்கள்லாம் கடைசியில வராதுன்னு சொல்லுவது பொக்கத்துல அப்பப்ப படிச்சதோட தெரியும். அவசரத்துல சாஸ்திரம் உதயாது. அப்பத்தான் நிதானம் வேணும். நமக்கு அப்ப நிதானம் வராது. இப்ப மீட்டிங்ல பேசலாம், எல்லாம் நிதானத்தோட இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லலாம். தவிர்த்து அவங்க கஷ்ட நேரத்துல நம்ம படித்த கல்வியெல்லாம் அந்த நேரத்தில் கொஞ்சம் ஒரு நிமிஷம் நின்று அது மாதிரி எனக்கு ஒன்றும் ஓடலை. தர யோசனை பண்ணாமல் நம்ம தான் ருத்ராட்சம் இருக்கோமே அப்படின்ட்டு ஒரு ருத்ராட்சம் எடுத்து ஒரு நூலில் போட்டு அந்த நாய் கழுத்தில் கட்டி அது வலது காதில் பயிரவர் காயத்திரிய சொன்னேன். ஒரு அரை மணி நேரத்தில் அது எழுந்திருச்சு. நான் எழுதி சொல்ல வரேன்னா இது என் கெட்டிக்கார சொன்னாலேன்னு நான் சொல்ல வரல. இப்படியெல்லாம் முறை இருக்கு. அதே மாதிரி இறக்குற தருவாயிலையும் நிறைய பேருக்கு இந்த ருத்ராட்சத்தை உரசி நாக்கில் தடவுன உடனே அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இது. அதே மாதிரி கோமா ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கும் இந்த ருத்ராட்சத்தை உரசி அவங்க நாக்கில் தடவுன அவங்களுக்கு அந்த பழைய இது வந்துருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதுல வந்து ஏதோ மின்சார சக்தி, அந்த மின்சார சக்தி வந்து நம்ம உடல்ல இருக்க மின்சார சக்தியை கூட்டு, அதுதான் அதில் உள்ள ரகசியம். தாவரங்கள்லயே மின்சார சக்தி அதிகம் உள்ள தாவரம் வந்து ருத்ராட்சமா தான் இருக்கு. அந்த ருத்ராட்சத்துக்கு வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி பவர் இருக்கிறதுனால அது நிறைய காரியங்களுக்கு உபயோகப்படுது. அதில் நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு சின்ன சின்ன காரியங்களை தான் நம்ம பேசிக்கிட்டு. இப்போ கீழே ஒரு ருத்ராட்சம் ஒரு பலகையில் வச்சு, கீழே ஒரு நாணயம், அது மேலே ஒரு செம்பு நாணயம் வச்சு இப்படி காமிச்சுட்டு வச்சுனா அந்த ருத்ராட்சம் சுற்றி இந்த செம்புங்கிற உலோகத்துக்கும் ருத்ராட்சத்துக்கும் தான் நிறைய தொடர்பு. ருத்ராட்சம் வெள்ளியில் கட்டுறதை விட தங்கத்தில் கட்டுறதை விட செம்பு உலோகத்தில் அது வச்சாச்சுன்னா அது நல்ல முறையில் அது யூஸ் பண்ணுறேன். இப்படிப்பட்ட ருத்ராட்சம் வந்து நம்ம என்ன மந்திரம் கொடுத்தாலும் ஏற்படும். ருத்ராட்சத்தை தண்ணியில் ஒட்டு வைக்கக்கூடாது. ஜலத்துக்கும் ருத்ராட்சத்துக்கும் ரொம்ப நேர் எதிரியாவுங்க. அதனால ருத்ராட்சத்தை வந்து விபூதியில தான் போட்டு, பசும் சாணம் விபூதி, அதில் ஒட்டு வச்சா அதனுடைய பவர் கூடும். விபூதிக்கே ஒரு பவர் உண்டு. அது போக இந்த ருத்ராட்ச பவரும் அதில் சேரும்போது அதனுடைய பவர் கூடும். எப்போ நமக்கு உபயோகப்படுத்தணுமோ அப்போ நம்ம எடுத்துக்கிறோம். பித்தர் தோஷம் கழிக்கிறவங்க, வேற பரிகாரம் கழிக்கிறவங்க, உடம்பு சோம் இல்லாமல் இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் அந்த ருத்ராட்ச அலையை போட்ட உடனே அவங்களுக்கு அந்த குறை வந்து நிவர்த்தி ஆகும். இதை நீங்கள் அனுபவத்திலேயே காணலாம். நீங்கள் பெரிய பெரிய மடாதிபதிகள் பார்த்தீங்கன்னா இப்படி தலை சுற்றி ருத்ராட்சம், காதல ருத்ராட்சம், கமண்டல ருத்ராட்சம் இப்படின்னு நிறையா போட்டிருப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த உடலோட அந்த மின்சார சக்தியை கூட்டினாத்தான் அந்த மந்திரம் ஜெபிக்கும்போது அதனுடைய பவர் வந்து வெளியில் டிரான்ஸ்மிட் பண்ணும். அஸ்தகர்மத்துக்கும் இந்த ருத்ராட்சம் உபயோகப்படுது. அஸ்தகர்மம்னா மோகனம், சத்தியம், சம்பனம், ஆகர்ஷணம், உச்சாடனம், வேதனம், உத்வேதனம், மாரணம்னு என் தொழிலுக்கும் இந்த ருத்ராட்சம் உபயோகப்படுது. ஆனால் நம்ம கெட்ட தொழிலுக்கு பற்றி நம்ம சிந்திக்க வேண்டாம். உச்சாரணங்கிற அந்த இதோட நம்ம நிப்பாட்டிக்கலாம். அதன் மூலம் நிறையா நன்மை செய்யலாம். அப்படிப்பட்ட ருத்ராட்சம் வந்து நேபாளிலும் ஆஸ்திரேலியா அமெரிக்கா எல்லா இடத்துலையும் கிடைச்சி. இதில் வந்து ஒருமுக ருத்ராட்சம்னா ரொம்ப சிறப்புடையது. ஒருமுக ருத்ராட்சம் லேசில் கிடைக்கிறது இல்லை. அது நேபாள அரசருக்கு தான் சொந்தம். அங்கே விளையிற ஒருமுக ருத்ராட்சம் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒருமுக ருத்ராட்சம் விளையும். அதை வந்து கீழே விழாதபடி கீழே ஒரு துணி மாதிரி கட்டியிருக்காங்க. அதில் வந்து விழுது. அதை பூரா நேபாள ராஜாவை கொண்டு கொடுத்துருவாங்க. நேபாள ராஜா அவருடைய பிறந்த தினத்தை அன்னைக்கு எல்லாருக்கும் பொண்ணும் மணியும் நவரத்தனங்களும் அன்பளிப்பாக கொடுப்பாங்க. இப்போ பெரிய துறவிகள் வரும்போது அவங்களுக்கு பொண்ணும் மணியும் நவரத்தனங்களும், அவங்களுக்கு இந்த ஒருமுக ருத்ராட்சம் அன்பளிப்பாக கொடுப்பாங்க. அப்படி வெளியில் வர்றது தான் அந்த ஒருமுக ருத்ராட்சம். அந்த ஒருமுக ருத்ராட்சம் ஒன்று இருந்ததுன்னா அந்த இடம் வந்து கொடீஸ்வர புரியாக மாறும். இந்த ஒருமுக ருத்ராட்சம் லேசில் கிடைக்கிறது. இங்கே ஒருமுக ருத்ராட்சம்னு சொல்லி இருக்கிறதெல்லாம் சும்மா போலியான ருத்ராட்சம். இப்போ ஒரு பெரிய கோப்பையில் ஒருமுக ருத்ராட்சம்னு சொல்றதை போட்டு அது மேலே கேப்பையோ அல்லது நெல்லையோ போட்டால் 10 நிமிஷத்தில் அது தொலைச்சிட்டு மேலே வரணும். வந்தால் அதுதான் ஒருமுக ருத்ராட்சம். இது இந்த ருத்ராட்ச உபநிஷத்துலேயே போட்டுட்டு நானே பார்த்தேன். அப்படி வர்ற ருத்ராட்சமே இல்லை. இன்னைக்கு ஒருமுக ருத்ராட்சத்துக்கு 500,000 ரூபா கொடுக்கறதுக்கு நிறைய ஆட்கள் தயாராக இருக்காங்க. ஆனால் அது கிடைக்க மாட்டேன். இவங்களாக அதில் பாம்பு சிவரிங்கம் இதெல்லாம் வரைஞ்சி இதுதான் ஒருமுக ருத்ராட்சம்னு சொல்லி விற்கிறாங்க. ஆனால் ஒருமுக ருத்ராட்சம் இல்லை. அது சாதாரண ருத்ராட்சம். சாதாரண ருத்ராட்சம் என்ன பலன் செய்யுமோ அது அது செய்யும். இப்படி ருத்ராட்சத்தில் வந்து பூர்ண ருத்ராட்சம் ஒருமுக ருத்ராட்சம்னா, அதனால அந்த ஒருமுக ருத்ராட்சம் பூர்வ புண்ணியம் இருந்தால் தான், யோஜனர்கள் சொன்ன மாதிரி 5வது மடமான பூர்வ புண்ணியம் இருந்தால் தான் ஒருமுக ருத்ராட்சம் கிடைக்கும். எல்லாருக்கும் கிடைக்காது. நமக்கு கிடைக்கிறது சாதாரண ருத்ராட்சங்கள் தான். இந்த சாதாரண ருத்ராட்சத்தை வச்சு நம்ம ஜபங்கள் செய்யவோ நோய்கள் நீக்கவோ செய்யலாம். ருத்ராட்சத்துக்கு டூப்ளிகேட்டும் இருக்கு. என்னைக்கு நெஜன்னு ஒன்று வந்துதோ அன்னைக்கே நலன்னு ஒன்று வந்துருக்கு. குற்றாச்சத்துக்கு டூப்ளிகேட் வந்து பத்திராச்சம் இருக்கு. இப்ப நம்ம தேனி பக்கம் நம்ம பழனி எங்க குற்றால மலை மேல இருக்கிறதெல்லாம் பத்திராச்ச மரங்கள், அது உத்தராச்சம்னு சொல்லித்தான் இருப்பாங்க. அது உத்தராச்சம் இல்லை, உத்தராச்சம்னா அந்த உரகல்ல உரசன உடனே தங்கரே கலர் காமிக்கும், பத்திராச்சம்னா அப்படி காமிக்காது. அர்த்தாப்புல உத்தராச்சம் வந்து வெந்நீர்ல போட்ட உடனே வெடிக்காது, பத்திராச்சம்னா வெடிக்கும். இப்படி உத்தராச்சத்துக்கும் பத்திராச்சத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆபத்து காலத்திலையும் ருத்ராட்சம் உபயோகப்படும், ஆக்சிடென்ட்டுகள் வராமல் இருக்கிறதுக்கும் ருத்ராட்சம் உபயோகப்படும். நீல மாலையை இந்த மாதிரி நீல மாலையை எடுத்து 108 கொண்ட மாலையோ அல்லது 54 கொண்ட மாலையோ எடுத்து கார் பம்பர்ல முன்னால கட்டிட்டாலோ அல்லது மோட்டர் பைக் பம்பர்ல முன்னால கட்டியாச்சுன்னா நிறைய ஆக்சிடென்ட் அதுல தவிர்க்கும். ஆக்சிடென்ட் மெயினா எப்படி ஏற்படுதுன்னா ஏற்கனவே ஆக்சிடென்ட் நடந்த இடத்துலதான் ஏற்படும். நீங்க நல்லா பார்த்துவாங்க, முன்னாலே அங்கே ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட்டிருக்கும், அந்த இடத்துல ரெண்டு பேர் செத்துருப்பாங்க, அந்த ஸ்ட்ரீட் அங்கே நிற்கும், பழையபடி அதே இடத்துல ஆக்சிடென்ட் இருக்கும். அதனால இந்த ருத்ராட்சம் கட்டியிருக்கதை பார்த்த உடனே அந்த ஸ்ட்ரீட்டுகள் இதெல்லாம் பக்கத்துலேயே பக்கத்துலேயே வராது. அதே மாதிரி என்னன்னு சொல்லக்கூடிய பூதா கணங்களும் ருத்ராட்சம் பக்கத்தில் வராது. எண்களின் வரலாறுன்னு ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க, அதில் நான் உன்னை அந்த வீட்டுக்கு போக சொன்னே நீ ஏன் போகல அப்படின்னு சொல்லி சின்ன கேட்கறேன் அந்த மந்திரவாதி. அப்ப அது சொல்லுது, அவங்க வீட்டு மேஜ மேல ஒரு ருத்ராட்ச பழம் இருக்கு, நான் அந்த பக்கமே போக மாட்டேன் அப்படி. என்கிட்ட சில ஃப்ரெண்டுகள் உண்டு, அவங்க சின்ன உபாசனைக்காரங்க, என் வீட்டுல வந்து ஒரு 5 நிமிஷம் தான் இருப்பாங்க, அப்புறம் நான் போயிட்டு வரேன் போயிட்டு வரேன்ட்டு போயிடுவாங்க. ஏன்னா நம்ம வீட்டு அலமாரில பூரா ருத்ராட்சம் கிடக்கிறதுனால அவங்களால ரொம்ப நேரம் அங்க உட்கார்ந்துருக்க முடியாது, கிளம்பு கிளம்புன்னு அது உத்தரவு கொடுக்கும், இவங்க கிளம்பி போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ருத்ராட்சத்துக்கு ஏராளமான பூத கணங்கள் எல்லாம் இதாகி சிவகணங்கள் மட்டும் அதுல வளர்த்து. இப்ப நீங்க வைரவர் உபாசனை பண்றீங்கன்னு அதுக்கு தகுந்தபடி 9 முக ருத்ராட்சம் நீங்க கையில வச்சிருந்தீங்கன்னா வைரவருடைய அனுகிரகம் கிடைக்கும். இப்படி சிவசக்தி உபாசனை பண்றீங்கன்னா அதுக்கு 2 முக ருத்ராட்சம் வச்சிருந்தீங்கன்னா அனுகிரகம் கிடைக்கும். ஒண்ணுமே நமக்கு அது தெரியவே வேண்டாம், வெறுமன ருத்ராட்சத்தை வச்சு நீங்க எந்த உபாசனை பண்ணாலும் அது நடக்கும். அதனால இந்த ருத்ராட்சங்கள் வந்து நம்ம ஜாதி மதம் மொழி அதெல்லாம் தாண்ட அம்சமாக இருக்கு. சில பேருக்கு கடி விஷகுலங்கள்னு சொல்றாங்க, எல்லாத்துக்குமே இந்த கல்லுல உரசி தடவுனீங்கன்னா அந்த விஷங்கடி குலங்கள் இதுகளில் தடவுனா உடனே அது குணமாயிடுச்சு. சில குழந்தைகளுக்கு பேச்சு வர்றது இல்லை, விக்கல் வருது அப்படிங்கும் போதும் தடவலாம், அல்லது உடல் முழுமே இதை புறாமே தடவலாம், வாழ்ல உரசி உரசி அல்லது வெந்நீர்ல உரசி உரசி இதை தடவலாம். தீராத கர்ம வியாதிகள்னு வைங்களேன், அதுலேயும் ருத்ராட்ச பஸ்பம்னு சொல்லி அந்த பஸ்பத்தில் ஒரு மிளகு பிரமாணம் எடுத்து தேங்காய் குழப்பி விட்ட கொடுத்தா அந்த குழந்தைகளை பிடிச்சிருக்கிற கர்ம வியாதிகள் தோஷங்கள் எல்லாமே நீங்கி இருக்கும். இது நம்ம பேசினா மட்டும் போதாது, அங்க அவங்க அனுபவத்தில் உணர்வுதான். சில பேருக்கு செய்வன ஏவல் அப்படின்னு சொல்றாங்க, அவங்கள வந்து இந்த மாதிரி கொடி ருத்ராட்சத்துல 108 200 எடுத்து அவங்க உடல் பூரா பாம்பு சுத்தன மாதிரி அப்படின்னு தாலையெல்லாம் சுத்தி படுக்க வச்சுட்டோம்னா இந்த பூத கணங்கள் அவங்க பக்கத்துல வராது. அமாவாசைக்கு முத நாள், அமாவாசை அன்னைக்கு, அமாவாசைக்கு மறுநாள், 3 நாளும் அப்படி செய்யும் போது இவங்களை பிடிச்சிருக்கிற பூத கணங்கள் நகர்ந்து போயிடும். காரணம் என்ன அப்படின்னா இதுல இருந்து வரக்கூடிய மின்சார சக்தி அவங்க உடல்ல அந்த சுரு தேவதைகளை வரத்தியும், 2-3 தடவை அப்படி செஞ்சிட்டோம்னா அதுக்கு பிறகு எந்த சுரு தேவதையும் உங்க பக்கம் வராது. இடி மின்னல் இதுகள்லாம் இந்த ருத்ராட்சத்தை தாக்காது. பெரிய மின்னல் எத்தனவோ மின்சாரம் வருது மின்னல், ஆனா இந்த ருத்ராட்ச பக்கம் அந்த மின்னல் வேலை செய்யாது. இடியும் இந்த ருத்ராட்சம் இருக்கிற பக்கத்துல வேலை செய்யாது. எந்த இடத்துல ருத்ராட்சம் இருக்கோ அந்த இடத்துல இடி மின்னல் எல்லாம் செயலும். இது வரைக்கும் நம்ம ஓரளவு ருத்ராட்சத்தை பற்றி ஒரு சின்ன சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தோம். இனிமே நம்ம அதை எப்படி பவர் ஏற்கிறது, நம்ம எப்படி உபயோகத்தில் கொண்டு வர்றது அப்படிங்கிறத இனிமேல் நம்ம பார்ப்போம். நம்ம உடல்ல வந்து 72,000 நாடி இருக்கு. ஒரு நாளைக்கு 21,600 சுவாசங்கள். இந்த 72,000 நாடிகளையும் இந்த 21,600 சுவாசங்களையும் நம்ம மின்காந்த அலைகளாக மாற்றணும். அப்படி மாற்றினாத்தான் நம்ம எண்ணங்கள், நம்ம மந்திரங்கள், நம்முடைய நற்காரியங்கள் எல்லாம் செயல்படும். அப்படி மாற்றுறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாரசக்தி பிராணாயமம் பண்ணணும். வலது கை பெருவரல கொண்டு போய் வலது மூக்க அடைக்கணும். அடைச்சி உள்ள இருக்கிற காத்த இடது மூக்குனால விடணும். காத்த வெளியிட்டு பழையபடி காத்த உள்ளங்கி ஒரே இதாக இடது மூக்கு வழியாக காத்த இழுத்து வலது கை மோதிர வரலனால இடது மூக்க அடைச்சி உடனே வலது மூக்குனால விடணும். பழையபடி அதே வலது மூக்கு வழியாக காத்த இழுத்து வலது மூக்க அடைச்சி இடது மூக்கால விடணும். இப்படி ஒரு தடவை விட்டால் அது ஒரு சுற்று. இதுல வந்து அவசரப்படாத, முதல்ல கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்கும். ஏன்னா இது நாள் வரைக்கும் மூச்சை நம்ம இஷ்ட பிரகாரம் விட்டு இப்ப அதை ஒரு கண்ட்ரோல் பண்ணும் போது நமக்கு ஒரு தலை சுத்துற மாதிரி இருக்கும். அதனால முதல்ல ஒரு வாரம் இது மாதிரி ஒரு சுத்து மாதிரி 6 சுத்து செய்யணும். அதுக்கு அடுத்த வாரம் 7 சுத்து செய்யணும். பிறகு அதுக்கு அடுத்த வாரம் 8 சுத்து. பிறகு 4வது வாரம் 9 சுத்து. 5வது வாரம் 10 சுத்து. 6வது வாரம் 11 சுத்து. 7வது வாரம் 12 சுத்து செய்யணும். அதோட முடிச்சுட்டு 12 புற செய்யக்கூடாது, உடல் தாங்காது. அப்ப நம்முடைய 72,000 நாடிகளும் 21,600 சுவாசமும் சேர்ந்து நம்ம உடல்ல பயங்கர மின் காந்த அலைகள் ஏற்படும். அப்ப நம்ம என்ன நினைக்கமோ, என்ன மந்திரம் ஜெபிக்கமோ, அல்லது ஒரு காரியத்தை நினைச்சு போனாலோ எல்லாம் நடக்கும். இது இல்லாம வெறுமனை போற கணக்கு மட்டும் பார்த்து போனாது. போற எதுவுமே சூரிய ஓர வர தாங்கி, இது சந்திர ஓர வர தாங்கி. வலது மூக்கு சூரியன், இடது மூக்கு சந்திர. சூரிய சந்திர கல ரகசியம் தெரியாம நம்ம எந்த காரியத்துல ஈடுபட்டாலும் அது வந்து சிறப்பாக அமையாது. நம்ம உடல்ல ஏற்கனவே விஷ கலை தான், அமிர்த கலை கொஞ்சம்தான். இந்த விஷ கலையை நீக்கக்கூடிய சக்தி இந்த நாடி சுத்தி பிராணாயமத்துக்கு. நம்ம இந்த மாதிரி நாடி சுத்தி பிராணாயம் செய்யும் போது பயிற்சிக்கு முன்னால கொஞ்சம் பால் சாப்பிட்டுக்கலாம், வேற ஆகாரம் சாப்பிடக்கூடாது. ஆனா ஒண்ணு மூச்சை எக்காரணம் கொண்டு அடக்கிடக்கூடாது, தம் குடிச்சிடக்கூடாது. தம் குடிச்சீங்கன்னா அந்த ஃபோர்ஸ் வந்து மேல கபாலத்தை வந்து தாக்கி எல்லா இதுலையும் போட்டுப்பாங்க. ஒரு அங்கலம் அடக்கினால் அப்படி நடக்கும், ரெண்டு அங்கலம் இப்படி நடக்கும்னு. வாசத்துல அவங்க செஞ்சதே கிடையாது. அப்படி செஞ்சானா இவங்க கபாலம் வெடிச்சு போகும். அதனால மூச்சை வந்து தயவு செய்து யார் சொன்னாலும் அடக்கி பயிற்சி பண்ணிடாத. மூச்சு அப்படியே ஃப்ளோ ஆகிவார், பழையபடி அப்படியே ஃப்ளோ ஆகி வெளியில வரும். அப்படி கொஞ்ச நேரம் அதை உள்ள அடங்கி இருந்தாலும் அது ஒரு அடக்கம்னா அதுக்கு நிறைய பவர் இருக்கு. அது அல்லாமல் 1 நிமிஷம் அடக்குறேன், 2 நிமிஷம் அடக்குறேன்னு அடக்கிறாருங்க. அது வந்து கிரகஸ்த நிலைக்கோ இதுக்கோ லாயக்கப்படாது. அது சமாதி நிலைக்கு உள்ள நெருவுகல்ப சமாதி, அது பெரிய சமாதி நிலைக்கு போறவங்களுக்கு உண்டான பயிற்சி, குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு உண்டான பயிற்சி அல்ல. அதனால மூச்சை அடக்கக்கூடாது. கேட்டீங்களா, மனசை வந்து எல்லாரும் சொல்லுவாங்க மனசை அடக்கணும். மனசை ஒருமுகப்படுத்தும். மனசை வந்து இப்படி செதறி கிடக்கு, அன்புலன்களும் இப்படி செதறி கிடக்கு, கேனலைஸ் பண்ணணும். அதெல்லாம் பண்ணணுமே தவிர்த்து மனசை அடக்கினா என்ன ஆகும், சமாதி ஆயிடும். அதனால சேனலைஸ் பண்றதுங்கிறது வேற, அடக்கிறதுங்கிறது வேற. இந்த நாடி சுத்தி பிராணாயமம் பண்றதுனால மற்ற மாற்றங்களை தவிர்த்தாச்சுன்னா ரொம்ப அதிகமான பலன் கிடைக்கும். அதிக உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் தவிர்க்கும். பசுமை தான் சேர்க்கணும், அதையும் நல்லா உருக்கி சாப்பிட்டாதான் அது வந்து உடல்ல சேரும். பசு வெண்ணெயை எந்த வயதுன்னு சாப்பிடும். வெளிநாட்டுல புறம் பாருங்க, அந்த பண்ணல அந்த பசு வெண்ணெய தடவி சாப்பிடுவான். வெண்ணெயில ஒண்ணும் இல்லை, நெய் தான் கொழுப்பு. வெண்ணெய யார் வேணா சாப்பிடும். சின்ன குழந்தைகளுக்கும் வெண்ணெய் தடவி ரொட்டி கொடுத்தாங்க, 70 வயசு ஆளுக்கும் வெண்ணெய் தடவி ரொட்டி சாப்பிட்டாங்க. அதனால ஒரு சுற்றமும் வராது. இந்த நாடி சுத்தி பிராணாயமம் பண்றதுனால நம்ம உடல்ல இருக்கிற ஹீமோகுளோபின் கூடும், ரத்தம் பரிபூர்ணமாக சுத்தம் அடையும். நீங்க நாடி சுத்தி பிராணாயமம் செய்யறதுனால நீங்க பிளட் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. நாடி சுத்தி பிராணாயமம் ஒரு மாதம் 40 நாள் செஞ்சுட்டு அதுக்கு பிறகு போய் ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணுங்க. அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியும், எவ்வளவு அதுல ஹீமோகுளோபின் கூடியிருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். வசியம்னு நம்ம சொல்றோம், வித்திய வசியக்காரரா இருக்கார் சார், அவர் சொல்லுக்கு எல்லாரும் கட்டுப்படுறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க உடல்ல ஹீமோகுளோபின் நிறைய இருக்குன்னு. அதே மாதிரி ஒரு ஆளுக்கு பேர் எல்லாம் இருக்குன்னு அவர் உடல்ல கால்சியம் சத்து கம்மின்னு. சுண்ணாம்பு சத்து கூடிச்சதுன்னா இந்த உடல்ல பேயோ இதுவளோ ஒண்ணும் அண்டாது. வீடுகளில் ஒவ்வொரு தைமாதம் ஆன உடனே எதுக்கு வெள்ளை அடிச்சோம், அந்த வீட்டுக்குள்ள இருக்க துரு தேவதைகள் இதுவெல்லாம் போறதுக்கு தான் வெள்ளை அடிச்சோம். சுண்ணாம்பு போட்டா லட்சுமின்னு சொல்றாங்க, சுண்ணாம்பு வெத்தலை பாட்டு போட்டா தாம்பூலம் போட்டா லட்சுமி வாரான்னு சொல்றாங்க. அவங்க சுண்ணாம்புன்னு சொன்னது எந்த சுண்ணாம்பு, சித்தி சுண்ணாம்பு, கடல்ல இருந்து பார்த்தீங்களா சித்தி, அந்த சித்தி சுண்ணாம்பு. நியாயப்பிரகாரம் சித்தி சுண்ணாம்பு வச்சுதான் வீட்டுக்கு வெள்ளை அடிக்கணும், சித்தி சுண்ணாம்பு தான் தாம்பூலத்துக்கு போடணும். ரொம்ப வசதி உள்ளவங்க சித்தி சுண்ணாம்பு போட மாட்டாங்க, முத்து இருக்குல்ல முத்து, முத்தையே பக்கமாக்கி அந்த முத்து சுண்ணாம்பு தான் வெத்தலைக்கு போடுவாங்க. நம்ம முத்துக்கு எங்க போக, சித்தி சுண்ணாம்பு கிடைக்கிறதே பெரும்பாலா இருக்கு. அதனால சித்தி சுண்ணாம்பு தான் இந்த லட்சுமி. சுண்ணாம்பு சத்து கூடி வரும்போது துரு தேவதைகள் உள்ள வராது. யாருக்கு கால்சியம் கம்மியோ அவங்களுக்கு தான் துரு தேவதை கிடைக்கும். கால்சியம் நல்லா இருந்ததுன்னா அவங்க மேல துரு தேவதையாகவோ அல்லது துரு தேவதை அடிக்கவோ முடியவே முடியாது. ஹீமோகுளோபின் வசியம் சுண்ணாம்பு கால்சியம் சக்தி எதிர்ப்பு சக்தி. கும்பக பிராணாயம், இந்த கும்பக பிராணாயம்னு கொடுத்தது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏற்றே நாளே மூச்சை இழுத்து அப்படியே பழையபடி விடும் போது தொடக்கப்படுற நேரம் உள்ள அடங்கும், மூச்சு நின்று வெளியில வரும் இல்லையே, அது கொஞ்ச நேரம் கும்பகம் ஆயிடும், அதுக்கே நிறைய சக்தி உண்டு. அதனாலதான் இது கும்பக பிராணாயம். அது வந்து ஆறு ஆதாரங்கள்ல போகுது. அப்படி போகும்போது நம்முடைய திட்டங்கள், நம்முடைய செயல் திட்டங்கள்லாம் எங்க உருவாகுது தெரியுமா, எல்லாரும் சொல்லுவாங்க மூளையில உருவாகுது, மூளையில உருவாகல, அறுத்தடைத்த வாசல் அப்படின்னு சொல்லக்கூடிய கொப்புள்ளதான் உருவாகுது. அது செயல்படுத்துறது தான் மூளையை தவிர்த்து நம்ம திட்டங்கள் உருவாகுறாமே கொப்புள்ளம். அதனால அறுக்கடைத்த வாசல்னு சொல்லக்கூடிய அந்த கொப்புள்ளதான் நம்ம ஒரு வீடு கட்டணும், ஒரு ஃபேக்டரி கட்டணும், பெரிய படிப்பு படிக்கணும் அப்படின்லாம் சொல்லக்கூடிய நம்ம திட்டங்கள் உருவாகுறாமே கொப்புள்ளம். அந்த எண்ணம் வந்துட்டதுன்னா கீழே இருக்கக்கூடிய சக்தி குண்டன சக்தி, அந்த மூலாதாரத்தில் இருக்க குண்டன சக்திய வேகப்படுத்தினாத்தான் இந்த எண்ண அலைகளும் வேகப்படும். எண்ணெய் அலைகளுக்கு மின்சாரம் ஏற்படும், அதை மேலே கொண்டு வரணும். எங்க கொண்டு வரணும்னு, சரத்துக்கு கொண்டு வரணும். அந்த எண்ணத்தை எப்படி கொண்டு வரணும், சரத்துக்கு நம்ம மூச்சை இழுக்கிறது மூலம் கொண்டு வரணும். அப்படிப்பட்ட கும்பகம் இதுக்கு வந்து இரு மூக்கு வழியாக காற்றை இழுக்கும், ஒரே சீராக கொப்புள் வரைக்கும் இருக்கும். வெளியில விடும் போது நாக்க குழல் போல மூச்சை வெளியும், மூக்கு வழியே இருக்கும், வாய் வழியே அந்த குழல் வழியே வெளியும். இப்படியும் மாறி மாறி விடும் போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய எண்ண அலைகள் வந்து இல்லையே அது கொஞ்ச நேரம் கும்பகம் ஆயிடும். இது வந்து ஒரு சுத்து இப்படி முதல் வாரம் ஆறு சுத்து செய்யும், அடுத்த வாரம் ஏழு, அடுத்த வாரம் எட்டு, அடுத்த வாரம் ஒன்பது, அடுத்த வாரம் பத்து, அதுக்கு அடுத்த வாரம் பதினொன்று, கடைசி வாரம் பனிரெண்டு, அப்புறம் பனிரெண்டு பனிரெண்டு செஞ்சா போதும். முதல்ல செஞ்ச நாடிக்கு பிராணாயமத்துக்கும் இதுக்கும் ஒரு பத்து நிமிஷமோ பதினைஞ்சு நிமிஷமோ இடைவெளிக்கு நம்ம செய்யலாம். நான் இப்ப சொல்லுவ லேட்டா தெரிவித்தேன், செய்யும் போதுதான் மூச்சு இறக்கும் சரிங்களா, முதல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பிறகு பிறகு செய்யும். நீங்க இப்ப ஒரு ஃபேக்டரி பிளான் பண்ணிருக்கீங்க, உங்க பிளான அங்க எடுத்தாப்புல ஒட்டிருக்கு, ஒட்டிட்டு இந்த மாதிரி அந்த பிளானை பார்த்தமானுக்கு கும்பக பிராணாயம் செய்யும். அப்ப அந்த பிளான் உங்க கண்ணுக்கும் இந்த மூச்சுக்கும் எண்ணத்துக்கும் வந்துடும். நீங்க எதோ பிளான் பண்ணிருக்கீங்களோ அது சுத்தமா நடக்கும். காலம் சரியில்லை, டைம் சரியில்லை, கிரகம் சரியில்லை அப்படிங்கிற வார்த்தையே கிடையாது. எண்ணிங்க அங்க எழுதுவர் எண்ணிங்க திண்ணீராக பெரியங்கிறது தான் திருக்குறள். எண்ணிங்க அங்க எழுதுவர்னா நிர்மணத்து எண்ணம்னா அது நடக்கா செய்து நடக்கல. காலையில ஒரு எண்ணம், மத்தியானம் ஒரு எண்ணம், சாயங்காலம் ஒரு எண்ணம், எண்ணம் மாறி மாறி வந்துச்சு. ஒரே எண்ணத்துல ஓடுமீன் ஓட ஒருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொப்புன்ன மாதிரி நம்ம அந்த ஒரே ப்ராஜெக்ட்ல நம்ம நின்னோம்னா கண்டிப்பாக அது எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட்னாலும் நடந்தே தீரும், அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். நெல்லிக்காய் தேசியம்னு கடையில கேட்டீங்கன்னா கிடைக்கும், நெல்லிக்காய் தான் லட்சுமி, நெல்லிக்காய் தான் ஜீவ சக்தி கொடுத்தது. அதெல்லாம் கொஞ்சம் போல எடுத்து ஒரு உருண்டையா வச்சு நீங்க அது சாப்பிட்டு பால் சாப்பிட்டீங்கன்னா இந்த நாடி நரம்பு இந்த எண்ணங்கள் எல்லாம் பலப்படும், உங்க எண்ண சக்தியா நெல்லிக்காய் தேசியம் வந்து செயல்படும். நெல்லிக்காய் தேசியம் சாப்பிட்டு பால், பசும் பால் சாப்பிடும். எப்போதுமே பால்ன உடனே எல்லாரும் இப்ப வச்சுற பாக்கெட் பால் அது சாப்பிட்றாங்க, அதுல எல்லாம் கலந்துருக்கு, எருமப்பால் எல்லாம் கலந்துருக்கு. பசும் பால் நீங்க சாப்பிட்டீங்கன்னா அந்த சக்தி நல்லா கிடைக்கும். நரம்புகள் தான் பலப்படும். எக்காரணம் கொண்டு போய் குளிர்ச்சியான பானங்கள் ஐஸு ஐஸ்கிரீம் இதெல்லாம் சாப்பிட்றாதங்க. எவ்வளவு ஐஸ்கிரீம் அது இது சாப்பிட்றீங்களோ அவ்வளவு உங்களுக்கு எதையும் உங்கள் திட்டங்கள் நிறைவேறாது, உங்க நரம்புகள்லாம் சுருங்கி. அதனால ஐஸு ஐஸ்கிரீம் இதுகளை நீங்க சாப்பிட்டே சாப்பிடாது. தயிர் கண்டிப்பாக கூடாது. தயிர் வந்து உடனே தூக்கத்தை வரவில்லை. தயிர் சாதம் சாப்பிட்ட உடனே தூக்கம், தயிர் ரொம்ப மந்தம் பிடிச்சு நம்மளுடைய வாழ்க்கையை கெடுத்தும். அதனால மோர் சாப்பிட்டு மோர் நீர் மோர் நீங்க நல்ல சாதம் சாப்பிட்டுலாம், தனி மோராகவும் நல்லா சாப்பிட்டுலாம். மோர் சாப்பிட்றதுனால குற்றமே இல்லை. வேர்வை வேர்க்கும், இப்படி செஞ்ச உடனே மேலே பூரா வேர்க்கும். அந்த வேர்வையை நீங்க துண்டுக்கு தொடச்சிடக்கூடாது. அந்த காந்த வேர்வை மேலேயே அதை சேர்த்து அதை அழுத்தி அப்படி அழுத்த உங்களுக்கு காந்த சக்தியாகும். பெரியவர்கள்லாம் காமிச்சாங்கல்ல எப்படி கையை காமிச்சாங்க பார்த்தீங்களா, அதுல வந்து என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல வேற ஒண்ணு இல்லை, இந்த காந்த சக்தி வருது. அப்படிப்பட்ட சக்தி எப்ப வருது, இந்த கும்பக பிராணாயம் செய்யும் போது கீழே இருக்க சக்திகள் புறாமே கைக்கு வந்து கைக்கு உள்ளங்கைக்கு வந்து இந்த உள்ளங்கையில வந்து காந்த சக்தி கூடும். அப்படிப்பட்ட நாரிசக்தி பிராணாயமும் கும்பக பிராணாயமும் செஞ்சு நீங்க நீர் மோர் சாப்பிட்டு வேர்வை அழுத்தி வந்தீங்கன்னா உங்களுடைய காந்த சக்தி கூடும். முதல்ல இருக்கிறதே நாரிசக்தி பிராணாயமும் ரத்தத்தை சுத்தி பண்ணி மின்சார சக்தியை கூட்டுது. நல்லா கற்றுடுங்க. மின்சார சக்தி நம்ம உடல் எங்க இருக்கு, இருதயத்தில். அதனுடைய சக்தியை கூட்டுறதுதான் முதல்ல நம்ம சொன்ன நாரிசக்தி பிராணாயமம். அதுக்கடுத்து சொன்னக்கூடிய கும்பக பிராணாயம் என்பது நம்ம உடல்ல இருக்க மேக்கனிட்டிக் பவர், பயோ மேக்கனிட்டிக் பவர் சொல்லுவாங்க. காந்த சக்தி, காந்த சக்தியை கூட்டுறதுதான் அதுக்கடுத்த கும்பக பிராணாயமம். இந்த ரெண்டும் இல்லைன்னா நீங்க எதுவுமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட நாரிசக்தி பிராணாயமும் கும்பக பிராணாயமும் வீட்டு பூஜை அறையிலையும் நீங்க செய்யலாம், கோவில் எங்கேயாவது ஒரு ஓரத்திலையும் செய்யலாம், நதிக்கரை இருந்ததுன்னா நதிக்கரையிலையும் நீங்க செய்யலாம், அல்லது வனத்துக்குள்ள காட்டுக்குள்ள நீங்க போயிருக்கீங்க சுத்தி வர மரங்களாக இருக்கு அந்த இடத்துலையும் நம்ம செய்யலாம், மாட்டு தொழுவத்திலையும் செய்யலாம். இப்படி மேற்படி ரெண்டு பிராணாயங்களையும் செய்யும் போது மின்சார சக்தியும் காந்த சக்தியும் கூடி ஒரு புதிய ஒரு சக்தியை உருவாக்கும்.
உத்தராச உபநிஷத் அப்படிங்கிறது வந்து உத்தராசத்தை பத்தி மட்டும் சொல்லக்கூடிய ஒரு நூல். அதுலதான் இந்த ஒருமுக உத்தராட்சத்தை பத்தி போட்டிருக்கு. ஆக்கல் காத்தல் அழித்தல் அப்படின்னு முத்தொழிலும் செய்யக்கூடிய அந்த சிவனுக்கு என்ன பவர் உண்டோ, என்ன பவர் உண்டோ அந்த பவர் அந்த ஒருமுகத்துக்கு. உத்தராட்சம் வந்து வீட்டில் இருந்தாலே அதே ஒரு ஐஸ்வர்யம் மாதிரி தான். அனைவிதமான கெடுதல்களை அவர் தடுக்கக்கூடிய சக்தி அந்த உத்தராட்சத்துக்கு இருக்கு. ஒருமுகம் உத்தராட்சம் வந்து சுத்தமான வெள்ளைன்னு எல்லாரும் சொல்றாங்க. இந்த வரவு புறாமல் சாயம் பூசினதாகத்தான் வரும். அது சாயம் இல்லாது குங்குமம், அது குங்குமம் அங்க வந்து அன்னபூரணி கோயில் தான் அங்க வச்சு இங்க வச்சு இது பண்ணி குங்குமம் தடவிருக்காங்க. நீங்க ஒரு கிளாஸ் தண்ணியில அந்த ருத்ராசத்தை போட்டிருங்க, போட்டீங்கன்னா அந்த சாயம் பூரா அது என்ன கலரோ அது அப்படியே வந்துடும். பழையபடி மறுநாள் அதை எடுத்துட்டு இந்த தண்ணியை கொட்டிட்டு இன்னொரு தண்ணி வச்சுங்க, ரெண்டு மூணு நாள்ல அதுல இருக்கிற சாயங்கள் புறம் போயிடும். அதுக்கப்புறம் தொடக்கி வச்சுக்கிட்டீங்கன்னா பிறகு இருக்கிறதா சுத்தமான ருத்ராட்சம். இந்த ருத்ராட்சம் வந்து தண்ணியில மூழ்கும். அது வந்து ஒரிஜினல் ருத்ராட்சம். பத்ராட்சம்னா தண்ணியில மிதக்கும். இப்ப பிளாஸ்டிக்லயே போட்டுட்டாருன்னு நம்ம நம்ம நண்பர்கள் சொல்றாங்க. ருத்ராட்சத்துக்கு பதிலு ருத்ராட்ச கலர்லயே பிளாஸ்டிக்ல போட்டுட்டாங்கன்னு. அப்ப அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒரு சிகிச்சையை உரசி அது பக்கத்துல வச்சா அந்த பிளாஸ்டிக் மடமடன்னு பொசிஞ்சு போகும். இதுதான் அந்த ருத்ராட்சத்தை நம்ம கண்டுபிடிக்கிற வழி. அர்த்தாத்துல ருத்ராட்சம் உரகங்களை வச்சு நீங்க ஆசாரி மாறி வச்சிருக்காங்கள தங்கம் உரசி பாக்குற கல்ல நீங்க உரசினீங்கன்னா தங்க ரேக்கர்ல காமிக்கும். ருத்ராட்சத்துக்கு அந்த பவர் உண்டு. பத்ராட்சம் காட்டாது. உரசினீங்கன்னா பத்ராட்சம் காட்டாது. நீலு சொத்து நாணயங்களுக்கு இடையில அந்தராட்சம் வச்சு மேல ருத்ராட்சத்தை பக்கத்துல வச்சு அதை தொடாம எப்படி ஆட்டினீங்கன்னா ருத்ராட்சம் சுத்தம். அது எத்தனை முக ருத்ராட்சம் நான் சுத்தம், அது ஒரு முகம் ரெண்டு முகம் இல்லை, எந்த இதுனாலும் லேசாக்கு சொல்ல ஆரம்பிக்கும். அது காரணம் என்னன்னா அந்த செம்புக்கும் அந்த ருத்ராட்சத்துக்கும் உள்ள கரண்ட் அப்படி ஒரு சுழச்சு சுழச்சு பத்ராட்சம் சுத்தாது. அப்படி காமிச்சாலும் பத்ராட்சம் அப்படியேதான் இருக்கும். நேபாள ருத்ராட்சம்னா காசியில கிடைக்குது. காசிக்கு வர்றது சுரமே நேபாளில இருந்துதான் வருது. உலகத்துல இன்னைய வரைக்கும் இந்து ராஜ்யம்னு சொல்லக்கூடியது படையெடுப்புனால அழியாதது பூராமே நேபாள் தான். அது ஏன் காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ருத்ராட்ச மரங்கள் இருக்கிறதுனால அதுக்குள்ள யாராலும் போக முடியல. எத்தனையோ ஆண்டு சத்திரத்துல நேபாள் மட்டும் அப்படியே இருக்கு. அந்த ருத்ராட்சம் உலகம் முழுதுக்கும் அங்கிருந்துதான் போகுது. அமெரிக்காலும் ருத்ராட்சம் கிடைக்கு, ஆஸ்திரேலியாலும் கிடைக்கு, கிடைச்சாலும் நேபாள் ருத்ராட்சம் மாதிரி ஒரு ருத்ராட்சம் வெளியில கிடைக்கிறது. அதனுடைய கரண்ட் ஜாஸ்தியாக இருக்கு. ஒரு முகம் வந்து சிவனோட சேர்ந்தது, இரு முகம் வந்து அர்த்தநாரீஸ்வரம். பாதி சிவன் பாதி சக்தி ரெண்டு சேர்ந்ததுதான் அர்த்தநாரீஸ்வரம். மூன்று முகம் வந்து திருமூர்த்தி, பிரம்மா விஷ்ணு சிவன். மூன்று முகம் வந்து திருமூர்த்தியோட சம்பந்தப்பட்டது. நான்கு முகம் வந்து பிரம்மன், பிரம்மாவோட சேர்ந்தது நான்கு முகம். இப்ப ஒரு குழந்தைக்கு படிச்சு வரல அப்படின்னா நான்கு முகம் ருத்ராட்சத்தை உரசி அந்த சாந்த நாட்டுல தடவீங்கன்னா படிப்பு நல்லா வரும். பஞ்சமுகம் வந்து இந்திரன், பஞ்சபூதங்களுக்கு தலைவன்கிறதுனால நம்ம கோயில்ல சகசரலிங்கம்னு வச்சிருப்பாங்க, அதுதான் இந்திரன். ஆறு முகம் வந்துதான் தெரியும் சண்முக ருத்ராட்சம், சண்முகர்ன்னு சொல்லக்கூடிய ஆறு முகத்துக்கு உண்டாங்க. ஏழு முகம் வந்து காம தேவன், மதன் மன்மதன் சொல்றாங்கல்ல அதுதான் ஏழு முகம். எட்டு முகம் வந்து விக்னேஸ்வரர். எட்டு முகத்தை பத்தி நாங்க நிறைய ஆராய்ச்சி பண்ணிருக்கோம். எட்டு முகம் வந்து விக்னேஸ்வரர் போட்டாங்களே தவிர்த்து சில பேர் அஷ்டலட்சுமியோட சேர்ந்தது எட்டும்பாங்க. ஆனா எட்டு முகம் உள்ள இடம் பூரா பெரிய தகராறா இருந்துச்சு. வீட்டுல டைவர்ஸ், கோர்ட்ல கேஸ், இப்படி பெரும்பெரும் தகராறு எல்லாம் வந்து எட்டு முகம் ருத்ராட்சத்தை பத்தி நாங்க ரெண்டு மூணு இடத்துல பத்தி ஆராய்ச்சி பண்ணதுல ஏராளமான தகராறு இருந்துச்சு. அதனால எட்டு முகம் எங்கேயாவது இருந்ததுன்னா அதுக்கு கொண்டு போய் கோயில் உந்தியல்ல போட்டு நீங்க கையில எட்டு முகமே வைக்காதீங்க. அதனால எட்டு முகமே நம்ம சொல்லவே வேண்டும். அடுத்து வந்து ஒன்பது முகம் பைரவர். இப்ப பைரவருக்கு வந்து ஒன்பது முகம் நீங்க வச்சு கையில வச்சு ப்ரேயர் பண்ணீங்கன்னா பைரவருடைய சக்தி ஈஸியாக ஆகர்ஷணம் பண்ணும், இழுக்கக்கூடிய சக்தி அந்த ஒன்பது முகத்துக்கு இருக்கு. பத்து முகம் மகாவிஷ்ணு, பெருமாளினுடைய அனுகிரகம் வேணும்னா பத்து முக ருத்ராட்சம் அணியலாம். அதனால ஒண்ணும் குற்றம் இல்லை பத்து முக ருத்ராட்சம். பதினோரு முகம் ருத்ரன். கோயில்ல உள்ள ஆட்கள் பூரா பாருங்க, ஏகாதச ருத்ராட்சம் அப்படின்னு சொல்லி பதினோரு முகம் தான் கழுத்துல கட்டியிருப்பாங்க. பன்னிரண்டு முகம் சூரியன், சூரியகாயத்துக்கு சொல்லி நீங்க பன்னிரண்டு முகம் அணிஞ்சீங்கன்னா சூரியனுடைய சக்தி உங்களுக்கு கிடைக்கும். இடி மின்னலை எடுக்கக்கூடிய சக்தி இருக்கு. நீங்க வெளியில போட்டு போகும்போது பெரிய இடி மின்னல் வந்தது, உங்க வாகனத்துல கட்டி இருக்கும் போது இடி மின்னல் வந்ததுன்னா உங்களையோ உங்களுடைய வாகனத்தையோ இது பாதிக்கவே பாதிக்காது. எந்த நேரம் வேணாலும் அணியலாம், காலையில வேணாலும் அணியலாம், சாயந்தரம் நைட்ல படுத்திருக்கும் போது அணியலாம். எந்த இதுக்கு நேரம் காலம்னா எப்பவும் இல்லை. இதுக்கு தோஷமே கிடையாது, பிள்ளைகளுக்கு தோஷம் கிடையாது. பிள்ளையாருக்கு தோஷம், பிள்ளையாரே தோஷத்தை நிற்கிறவரு, அவருக்கு ஏன் தோஷம்? கல்யாண வீட்டுல பிள்ளையாரு, கடைசி வீட்டுல பிள்ளையாரு, சடங்கு வீட்டுல பிள்ளையாரு, கரகப்பிரவேச வீட்டுல பிள்ளையாரு, இப்படி பிள்ளையாருக்கு தோஷமே கிடையாது. அதே மாதிரி இந்த ருத்ராட்சத்துக்கும் சில பேர் ருத்ராட்சம் அந்த போகும்போது அணியக்கூடாது, அதெல்லாம் இதே அக்னி அம்சம். இதுக்கு தோஷம் என்பதே கிடையாது. இது காசுப்பட்டா மற்ற தோஷம் தான் நீங்க சொல்லிட்டு இருக்கு. ஒரு தோஷமும் பிடிக்கவே பிடிக்காது. பிடிக்கும்போது தாராளமா அணியலாம். நீங்க இதை அணிஞ்சிட்டு குளிச்சீங்கன்னா அண்ணி அது மேல பட்டு மேல படும்போது உங்க உடல்ல பிடிச்சிருக்க பீடைகள் பூரா பூஜையும் போதும் வச்சுக்கலாம். கழுத்துல கட்டி பூஜை பண்ணும் போதும் அதனுடைய பவர் உங்களுக்கு கொடுக்கும். இறந்த முன்னோர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க சடங்குகள் செய்யணும் வச்சணும்னா கையில ஒரு ருத்ராட்சம் வச்சு அது வழியா நீங்க எள்ளும் தண்ணியும் இறச்சிங்கன்னா உடனே அவங்களை போய் சேரும். எதிர்லோகத்துக்கு உடனே கனெக்ஷன் கொடுக்கும். தர்பய வச்சு இப்படி தண்ணி எண்ணும் தண்ணி அரைக்கணும்னு சொல்றாங்க, அதுவும் நல்லதுதான். அதை விட சூப்பர் இந்த ருத்ராட்சத்தை கையில இதுல எண்ணும் தண்ணி அரைச்சு இப்படி விட்டீங்கன்னா உடனே உங்களுக்கு பிடிச்சிருக்க திரு தோஷங்கள்லாம் நீங்கக்கூடிய சக்தி இந்த ருத்ராட்சத்துக்கு. எத்தனை முகம் இது, நாலு முகமா அஞ்சு முகம், அதெல்லாம் ஒன்றும் பார்க்கவே வேண்டும். நீங்க ஏதாவது ரெண்டு ருத்ராட்சம் மட்டும் நீங்க கைவசம் வச்சிருந்தா போதும். வெளியில எங்கேயாவது ஒரு விஷயமா போறீங்க அப்ப பாக்கெட்ல போட்டு போலாம். அல்லது உங்க உடல்ல படும்படியா வச்சிருக்கலாம், அல்லது கழுத்துல அணிஞ்சிட்டு போகலாம். தயவு செய்து எட்டுங்கிறது உத்தராட்சத்திலையும் தவிர்த்துறோம். இதுக்கு வந்து ஜாதி மதம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதுதான் இந்த உத்தராட்சம். இப்ப சாப்பாடு நம்ம சாப்பாடு சாப்பிடுறோம், அதுக்கு ஜாதி மதம் இருக்கதா செய்து அது இல்லை. அதே மாதிரி இந்த உத்தராட்சத்துக்கு வந்து யார் வேணாலும் அணியலாம். இப்ப நவரத்தன கல்லெல்லாம் அணியிலும் இல்லை, ஜாதி மதம் பார்த்தா அணியிறாங்க, எல்லாருமே அணியிறாங்க. அதே மாதிரி தான் இந்த ருத்ராட்சம் யார் வேணாலும் அணியலாம். வாசத்துல இது வந்து பொதுவாக பொதுவாக மரத்துக்கு ஏது மதம், ஒரு கொட்டைக்கு ஏது மதம், அப்படி எல்லாம் ஒன்றும் கிடையாது. தீய சக்திகளுடைய காத்து பட்ட உடனே ஓடும். நீங்க இப்படி தொங்க விட்டுருக்கியோ அப்படின்னா, இந்த ஃபேன் காத்துல இந்த ருத்ராட்ச கொட்ட பட்ட உடனே இங்க இருக்கிறது பூராமே ஓட ஆரம்பிச்சிருக்கு. அஷ்ட கர்மத்துக்கும் எட்டு விதமான தொழிலுக்கும் அஷ்டாங்க யோகத்துக்கும் இது உபயோகப்படும். யோக நிலை செய்யறதுக்கும் உபயோகப்படும். மாந்திரிகம் பண்ண, மந்திரம் பண்ண, தேவதா லட்சியம் பண்ண, அதுக்கும் இது உபயோகப்படும். அப்படிப்பட்டது உத்ராட்ச பழம். இந்த உத்ராட்ச பழம் வந்து லேசில் கிடைக்கல, ரொம்ப சிரமப்பட்டு தான் வாங்குச்சு. நேபாளத்துக்கு எல்லாம் சொல்லி பார்த்தோம், அதை பூரா வெளிநாட்டுக்காரங்க வாங்குறாங்க. அதனால உத்ராட்ச பழமே கிடைக்க மாட்டேங்குது ஏகப்பட்டு. அது நிறைய வியாதிகளை தீர்க்குது, பிறவி தோஷங்கள் கர்ம தோஷங்கள் எல்லாம் நீக்குது. அந்த ருத்ராட்ச பழத்துல பெரிய எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து குயின் கெசன்ஸ் எடுத்து நேபாளமானிக்க உலகம் முழுதும் போகுது. அது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயோ தென்னிந்தியாவிலேயோ அது கிடைக்கல. இப்ப நம்ம நண்பர் சொன்னாரு, இந்த மாதிரி கல்கத்தாவில் ஒரு கம்பெனியில கிடைக்கி அப்படின்னு ஒரு பக்கத்துல போட்டிருக்கு அப்படின்னு சொன்னார். அதை பூரா வெளிநாட்டுக்காரங்க வாங்குறாங்க. எதுக்காக இது வெளிநாட்டுக்காரங்க வாங்குறாங்க, எதுக்காக இது சாப்பிட்றாங்க அப்படிங்கிறத பத்தி முழு விவரம் கிடைக்கல. இப்ப நாங்க கேட்டிருக்கோம், கல்கத்தாவில் கேட்டிருக்கோம், அது வந்தாதான் தெரிய வேண்டியிருக்கு. இந்த பழம் வந்து கொதிக்கிற வெந்நீல போட்டு வச்சாச்சுன்னா இது ஒரு சிவப்பு கலர்ல நம்ம சாக்லேட் கலர் மாதிரி வரும். அந்த தண்ணியை மட்டும் குடிச்சுக்கணும். அந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தாலே கர்ம வியாதி தோஷங்கள் விஷகதிகள் தோல் நோய்கள் பிரெயின் டிசார்டர் எல்லாம் நீங்குது. அதுல அந்த ருத்ராட்ச பழத்துக்கு அவ்வளவு இது இருக்கு. லேசில் இது கரையாது. இந்த ஒரு பழமே ஒரு மாதத்துக்கு வரும். திரும்ப திரும்ப போட்டு 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 அது தண்ணியோட தண்ணியா கரையிற வரைக்கும் அதை போட்டு குடிச்சுக்கிட்டே வரலாம். அது நிறைய வியாதிகளை தீர்க்குது. ருத்ராட்ச பஸ்பம், ருத்ராட்சத்தை வைத்தியர்கள் பஸ்பம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பஸ்பத்துல மிளகு அல்லது கடுகு பிரமாணம் வெத்தலையில வச்சு தேன் கலந்து அதை சாப்பிட்டு வரும்போது நிறைய நோய்கள் இதுல தீருது. அதுல குறிப்பா விக்கல் தீருது, பேச முடியாம இருக்க தீருது, சில கேஸ்ல மைண்ட் டிஸ்ஆர்டர் அதுல தீர்ந்துருது, இருதய நோயும் இதுல தீருது. அப்படிப்பட்ட ருத்ராட்ச பஸ்பத்தை நீங்க வந்து தயார் பண்ண முடியாது. வைத்தியர் சித்த வைத்தியத்தை கொடுத்தீங்கன்னா அவங்களே பஸ்பம் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்க அதை வாங்கி வச்சுக்கிட்டு லேசு லேசா தேன்ல குழப்பி கொடுத்தீங்கன்னா தீராத நோயின்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் தீந்துடும். இது நேரடியா பிரெயின்ல ஒர்க் பண்ணக்கூடிய சக்தி அந்த ருத்ராட்ச பத்திற்கு இருக்கு. இந்த ருத்ராட்ச பத்தம் வந்து கருப்பா இருக்கு. இதை நீங்க என்ன செய்யலாம் கேட்டீங்கன்னா, அரவக்கல்ல பசு நெகிட்டு அரைச்சி பொட்டு வச்சுக்குது. பொட்டு வச்சாலே போதும், உங்களை பிடிச்சிருக்க வீடுகள் எதிர்ப்பு சக்திகள் இதெல்லாம் குறையும். வசிய சக்தி ஏற்படும் நான் சொல்லல, எதிர்ப்பு சக்தி குறையும், கர்ம வியாதிகள் குறையும். கண் திருஷ்டின்னு சொல்றாங்கல்ல, குழந்தைகளுக்கெல்லாம் அங்கே பொட்டு வைப்பாங்க, அது மாதிரி இங்க பொட்டு வச்சாச்சுன்னா ஈவில் லைன்னு சொல்லக்கூடிய கண் திருஷ்டி எதிர்ப்பு சக்திகள் எல்லாம் குறைஞ்சிடும். உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய கிரக பாதிப்பு கூட நீக்கும். இது வந்து மனச பாதிப்பு மட்டும் இல்லை, கிரக பாதிப்பு கூட நீக்கும். போய் இந்த ருத்ராட்ச அபிஷேகம்னு பண்றாங்க. நீங்க ஒரு 108 ருத்ராட்சம் வாங்கி, நான் அப்போ சொன்னல அது மாதிரி தண்ணியில் போட்டு அந்த சாயத்தெல்லாம் எடுத்துட்டு நீங்க எங்கேயாவது கோயில்களில் சிவன் கோயில்களில் கொடுத்து ஐயா ருத்ராட்ச அபிஷேகம் பண்ணுங்க அப்படின்னா இந்த ருத்ராட்சத்தை அது மேலே போடுவாங்க. அல்லது தண்ணியில் போட்டு அந்த தண்ணியை ருத்ராட்ச தண்ணியை அது மேலே விடுவாங்க, விட்டு அந்த ருத்ராட்ச அபிஷேகம் பண்ணுவாங்க. சிவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமானது ருத்ராட்ச அபிஷேகம். பழையபடி நீங்க அந்த ருத்ராட்சத்தை வாங்கி வச்சுக்கிறது, அதையே வச்சு திரும்ப திரும்ப ஒவ்வொரு சிவன் கோயிலுக்கும் ருத்ராட்ச அபிஷேகம் பண்ணலாம். இது ரொம்ப ரொம்ப புண்ணியம். இது 4 வட்டத்தில் இது வந்து நின்று போச்சு. இப்போ சில கோயிலில் ருத்ராட்ச அபிஷேகம் பண்ணுறாங்க. ருத்ராட்ச சப்பரம்,
நம்ம சங்கரன் கோயில்ல நான் பார்த்தேன், உத்ராட்சத்தினாலே சப்பரம் வச்சிருக்காங்க,
அதுக்குள்ளதான் சாமியை வச்சு தூக்கிட்டு வரேன்.
உத்ராட்ச சப்பரம் முன்னால நிறைய கோயில்ல இருந்திருக்கு, பின்னால நாலாவட்டத்துல அது போயிட்டு. உத்ராட்ச சப்பரம் சங்கரன் கோயில்ல சங்கரன் கோயிலுக்கு நீங்க போனீங்கன்னா அதை நீங்க பார்க்கலாம். நீங்களும் வீட்டுல ஒரு 100 or 200 உத்ராட்சம் வாங்கி நீங்களே ஒரு உத்ராட்ச தேர் மாதிரி ஒன்று செஞ்சு அதுக்குள்ள உங்களுக்கு இஷ்டமான தேவதைகளை நீங்க உள்ள வச்சுக்கலாம். ஒரு அம்பாளையோ, ஒரு சக்தியோ, ஒரு பிள்ளையாரையோ அதுக்குள்ள வச்சுக்கிடலாம். வச்சிங்கன்னா அதனுடைய பவர் கூடும். உத்ராட்சத்தை வெந்நீர்ல போட்டு அல்லது கொதிக்கிற பாலில் அந்த உத்ராட்சத்தை போட்டு அந்த உத்ராட்ச பாலை குடிக்கலாம், அல்லது உத்ராட்ச வெந்நீரையும் குடிக்கலாம். உங்களுக்கு எது சௌரியமோ அதை செய்யலாம். அந்த பாலை குடிச்சிங்கன்னா நிறைய விஷயங்கள், உடல்ல இருக்கக்கூடிய கோளாறுகள் உடனே நீக்கி, பிளட் ப்ரெஷரை நீக்குது. பிபி யார் யாருக்கு இருக்கோ அவங்கெல்லாம் அந்த உத்ராட்ச வெந்நீரோ ஆலோ குடிச்சு வந்தா அந்த பிளட் ப்ரெஷர் நீங்குது. அஜீரணம், மார்பு வலி இதுகளை பூராமே உத்ராட்சம் நீக்கு. உயிரை காப்பாற்றக்கூடியதுதான் அந்த உத்ராட்சம். அதனால எந்த இடையூறும் கிடையாது. கடைசி நிமிஷத்துல கூட நம்ம உத்ராட்சத்தை உபயோகப்படுத்தி பார்க்கலாம். இறக்குற தருவாயில இதை உரசி நாக்கில் தடவுனா இன்னும் ஒரு வாரமோ 10 நாளோ நீடிக்கும். டைம் ஃபேக்ஷன் ஒன்று உண்டு, அதை யாராலையும் தவிர்க்க முடியாது. கண்டிப்பாக அந்த டைம் வந்தவுடனே அவங்க போகத்தானா, ஆனால் 1-2 நாள் இந்த மாதிரி உபகரணங்கள்னால நம்ம அதை நீடிக்கலாம். உத்ராட்சத்தை பிறந்த குழந்தைக்கு நாக்கில் தடவலாம். நாக்கில் தடவையாச்சுன்னா அந்த குழந்தைக்குண்டான சர்வ கற்ப தோஷம், கற்பத்தில் இருந்த தோஷம் பூரா உடனே நீங்கி ஒரே ஒரு தடவை தடவுனாலே போதும், அவ்வளவு பவர் இருக்கு. ருத்ராட்ச கௌசி காந்தம் பிடிக்காத லோகத்தினால ருத்ராட்சத்தை கோர்த்து வச்சா சுப்பும். காந்தம் பிடிக்காத சங்கிலி, செம்பு கம்பி, வெள்ளி கம்பி, அலுமினியம் கூட வச்சுக்கலாம். அலுமினியத்தை புதுசா இருக்கும், எவ்வளவு குளம் நைஸா இருக்கும் அவ்வளவு குளம். பஞ்சு நூலும் வச்சுக்கலாம், சாதாரண பஞ்சு நூல், பட்டு நூல் வச்சுக்கலாம். அதை மட்டும் நீங்க கெட்டினா நீங்களே தயார் பண்ணிக்கலாம். இதுல ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. காந்தம் பிடிக்கிற பொருள் வச்சீங்கன்னா அது ஒரு தோட்டா. காந்தம் இல்லாம எந்த பொருள் இப்படி வச்சாலும் அப்படியே இதுக்கு பேரு கௌசிங்னு பேர். இது உங்க உடல்ல எவ்வளவு கரண்ட் இருக்கோ 40 சொன்ன நாடி சுத்தி பிராணாயமும் கும்பக பிராணாயமும் செஞ்சவங்களுக்கு மட்டும், மற்றவங்களுக்கு ஸ்லோவாக. நீங்க இந்த சுத்த வச்சே நீங்க சில ஆராய்ச்சி பண்ணும். மென்டல் கேஸ் உள்ளவங்களுக்கு ஆன்டி கிளாக்வைஸ் அவங்க தலையில பிடிச்சீங்கன்னா ஆன்டி கிளாக்வைஸ். நீங்க பொடி உள்ளி இருக்குல்ல, பொடி உள்ளி வெங்காயம் அதை கையில வச்சு இப்படி பிடிச்சீங்கன்னா பயங்கரமா சுத்தம், அதாவது கிளாக்வைஸ் சுத்தம். ஏன்னா வெங்காயம் வந்து கந்தக சக்தி, இது வந்து ரச சக்தி, பாதரச சக்தி. சிவன்கிறது வந்து பாதரசம், சக்திங்கிறது வந்து கந்தகம். இதை நீங்க தான் அனுபவத்துல பார்க்கணும். நீங்களே ஆராய்ச்சி பண்ணிக்கலாம், நிறைய இடங்கள்லாம் பார்க்கணும். டவுசிங்களை வந்து இந்த வாஸ்து பார்க்க வல பக்கம் சுத்தினா அனுசரணின்னு அர்த்தம், எதிர்பக்கம் சுத்தினா அது வந்து அனுசரணை இல்லைன்னு அர்த்தம். நீங்க பிளாட்டுக்கு போகணுங்க அவசியமே இல்லை. கெட்ட வச்சு எடுத்தீங்கன்னா இதை சுத்துறத வச்சு சொல்லிடலாம், இது அவங்களுக்கு அனுசரணையா இருக்கும், அனுசரணையா இராது அப்படிங்கிற அந்த டவுசிங்க வச்சு அப்படி. இப்ப உங்களுக்கு வேண்டிய ஆளுக்கு உடம்பு போகல, ரொம்ப சிரமப்படுதாருன்னா அவங்களுடைய பேரு அல்லது நட்சத்திரம் அல்லது அவங்க இருக்க டோர் நம்பரை நீங்க நினைச்சு நீங்க அவங்க போட்டோவை வச்சு நீங்க எப்படி சுத்தினீங்கன்னா அவங்களுக்கு உடல் நல குணமா சுத்த 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 இந்த அலை போய் அவங்கள போய் குணப்படுத்தி. ஏன்னா அந்த உத்ராட்ச வந்து உலகத்தில் இருக்க மேக்னெட்டிக் பவரையே ஒரு அலைப்பாலை சலனம். நான் அதுதான் பண்ணேன், எதெது உரசுதோ எதெது சலனப்படுதோ அதுக்கெல்லாம் பவர் ஜாஸ்தி. கொடி ஏத்துறாங்கல்ல கோயில்ல, கொடி எதுக்கு ஏத்துறாங்க, கட்சிக்கொடி எதுக்கு ஏத்துறாங்க மேல அப்படியே அலையும் போது அதுக்கு ஒரு பவர் ஏற்படும். அதே மாதிரிதான் நீங்க இந்த படத்துல இதை சுத்தும் போது உடல் நல குணமா. இதையும் நீங்க பிராக்டிக்கலாக பார்க்கலாம். நான் இந்த ருத்ராட்ச ஆராய்ச்சியில ஈடுபட்டு இருக்கும் போது ஒவ்வொருத்தையும் ஒன்னு ஒண்ணு கொடுத்து செய்ய சொன்னேன். அவங்க எலுமிச்சம்பழத்துல வச்சு சுத்தி பார்த்திருக்காங்க, அருகம்புல்ல வச்சு சுத்தி பார்த்திருக்காங்க, இப்படி பல பரிசோதனையை அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க என்னென்ன செஞ்சு பார்த்தேன். நம்ம அங்க வந்து
அருகம்புல்ல வச்சு சுத்தும் போது மெதுவா சுத்துச்சு, அதுக்கு அடுத்தது வெத்தில கொஞ்சம் வேகமா சுத்துச்சு, அதுக்கு அடுத்தது துளசியில வச்சேன், துளசி அதை விட வேகமா சுத்துச்சு, அப்புறம் எலுமிச்சம்பழத்துல வச்சு கொண்டு போக முந்தையே அதை விட்டு ரொம்ப வேகமா சுத்த ஆரம்பிச்சிச்சு, பிரமிடுல வச்சா அதே இழுத்து அவ்வளவு ஸ்பீட்ல சுத்த ஆரம்பிக்குது. சாதுக்கள் படத்துல வைக்கும் போது ரொம்ப வேகமா சுத்த ஆரம்பிச்சிருச்சு. சுவாமிகள் படத்துல வைக்கும் போது இப்படி நேரடியாவே சுத்த ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் நமக்கு நல்லா தெரியும்.
ருத்ராட்ச தியானம், இந்த கையில ஒண்ணு அந்த கையில ஒண்ணு ருத்ராட்சம் வச்சு தியானம் பண்ணும்போது நீங்க என்ன மந்திரம் ஜெபித்தாலும் சரி அது நடக்கும். எந்த தேவதை வசியம் பண்ணணும்னாலும் சரி எல்லா தேவதைகளும் இதுக்கு வசியமாகும். ரெண்டு பக்கமும் வச்சு ஜெபிக்கும் போது இந்த உடல் முழுவதும் அந்த மந்திர ஜபம் ஏறும். அதே நேரத்துல ஒண்ணும் வேண்டாம் வெறுமனா நல்ல கரகஸ்த வாழ்க்கை வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஓம் ரீம் சிவ சிவ அப்படின்னு அகஸ்தியர் வாத சௌமிய சாகரத்துல மந்திர வாழ்னு சொல்லியிருக்காங்க. அகஸ்தியர் மந்திர வாழ் மந்திரத்துல இந்த ஓம் ரீம் சிவ சிவன்னு வரும். இத ரெண்டு கையிலும் ருத்ராட்சம் வச்சு ஓம் ரீம் சிவ சிவ ஓம் ரீம் சிவ சிவன்னு ஜெபிச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நாலாவது வட்டத்துல எல்லா விதமான சௌரியங்களும் கிடைக்கும். அது எனக்கு சந்திர தசை நடக்கு, சூரிய தசை நடக்கு, நான் அந்த நட்சத்திரத்துல பிறந்தவன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. 27 நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் இது ஒர்க் அவுட் ஆகும். இது அதெல்லாம் தாண்டினது, ருத்ராட்சமும் தாண்டினது, இந்த அகஸ்தியர் மந்திரவாளும் தாண்டினது. இந்த ரெண்டும் சேர்ந்து ஜபம் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா விதமான சௌரியங்களும் கிடைக்கும், அது உறுதி. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், மன அமைதி மட்டும் வேணும், உலக க்ஷேமம் வேணும் அப்படின்னா ஓம் சிவ சிவ ஓம் அப்படின்னு நீங்க ரெண்டு கையில வச்சு ஜெபிச்சுட்டே வந்தீங்கன்னா நீங்க மட்டும் இல்லாம உங்களை சார்ந்தவர்கள் எல்லாரும் நல்ல அமைதியாகும், எல்லா விதமான சௌரியமும் கிடைக்கும், அது உறுதி. ஆனா எந்த மந்திரம் நீங்க ஜெபிச்சாலும் 100,000 மந்திரம் ஜெபிச்சாதான் இது ஒர்க் அவுட் ஆகும். எதையில அப்பதான் நம்ம சொன்னோம்ல 72,000 நரம்புகள், 21,600 சுவாசம், ரெண்டும் சேர்ந்து 100,000 கிட்டத்தட்ட. வலதுகால் பெருவரல இருந்து அந்த மந்திரம் அப்படியே மேலே ஏறி அப்படியே சரஸ்க்கு வந்து பழையபடி அந்த மந்திரம் இந்த இடது கால் பெருவர்கள் இறங்குற வரைக்கும் 100,000 தடவை, 100,000 சொல்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 90 நாள் ஆகும். ஆனாலும் பரவாயில்ல, மெதுவா சொல்லிட்டு வந்தீங்கன்னா 4வட்டத்துல உரு ஏற திரு ஏறும் அப்படின்ன மாதிரி உங்களுக்கு 4வட்டத்துல அந்த சக்தி ஏற்படும். அதுக்கு பிறகு நீங்க வெறுமனா ஒரு 108 தர சொன்னாலோ, ஒரு 18 தரவு சொன்னாலோ, அல்லது மந்திரமே சொல்லாம மனசுனால நீங்க நினைச்சாலோ உடனே ஒர்க் அவுட் ஆகும். அதனால நீங்க இந்த ருத்ராட்சத்தை கையில வச்சு கண்ட கண்ட ஜபம் எல்லாம் பண்ணக்கூடாது. காலையில ஒரு தேவதை, மத்தியானம் ஒரு தேவதை, சாயங்காலம் ஒரு தேவதை, அது கூடாது. ஏதாவது ஒண்ண உங்க நட்சத்திரத்துக்கு நீங்க பஞ்சாங்கத்துக்கு பின்னால பாத்தீங்கன்னா அதிதேவதையும் இருக்கும். அந்த அதிதேவதை உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்யும். அந்த அதிதேவதையை அனுசரித்து நீங்க உங்களுக்கு ஒரு மந்திரத்தை தேர்ந்தெடுத்து, தியான மந்திரத்தை தேர்ந்தெடுத்து, உங்களுக்கு உறுதியான ஜபம் எது வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க ஜெபிச்சீங்கன்னா ரைட் ஆகும். இரு கைகளையும் வச்சு நீங்க தியானம் பண்ணும்போது எந்த கிரகத்துக்கும் நீங்க தொடர்பு கொள்ளலாம். நீங்க ஜெபிக்கக்கூடிய மந்திரம் நேரம் அந்த கிரகத்தை போய் சேரும். அதனால இது சாதாரண தேவதைகளுக்கு உண்டானதுன்னு மட்டும் நினைக்காதங்க, பிற கிரகத்தோடையும் தொடர்பு கொள்ளக்கூடிய பவர் இருக்கு, அதுல சந்தேகமே வேண்டாம். அத்தாப்புல ஜாதகம் வந்து சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகிறது. எத்தனையோ ஜோசியத்தை பார்த்தோம், எத்தனையோ பேர்த்தை பார்த்தோம், அப்படி ஒர்க் அவுட் ஆகுது. இந்த ருத்ராட்சத்துல ஆராய்ச்சி பண்ணதுல பரு ருத்ராட்சம் ஒண்ணு வாங்கி நடுமத்தில ஓட்டைய பெருசாக்கிச்சு, செம்பு தகச்சு ராசி மண்டலத்தை மட்டும் ஓட்டை விழாதபடிக்கு எழுதி மேல பேரும் எழுதி அவர் பெருவரல்ல தேச பத்து நெய் தடவி அதுல பதிய வச்சு அதை சுருட்டி இந்த ருத்ராட்ச ஓட்டக்குள்ள சொருகி வச்சு அதை நீங்க பூஜை அறையில வைக்கலாம், அல்லது விளக்கு பாதத்துல வைக்கலாம், அல்லது ஒரு பட்டு கயர் கட்டி இப்படி தொங்க விடலாம், அந்த காத்து படும்படியாக தொங்க விடலாம். அந்த ருத்ராட்சத்தில் இருக்கக்கூடிய காந்த சக்தி இவங்க ஜாதகத்தை இயங்க வச்சு இவங்க கிரகத்தோட தொடர்பு கொள்ள வச்சு இப்படி ஒரு நாங்கள் 4-5 பேருக்கு செஞ்சு பார்த்தோம். செஞ்சு பார்த்ததுல அவங்களுடைய ஜாதகம் இயங்க ஆரம்பிச்சு வாழ்க்கை சக்கரம் சுழல ஆரம்பிச்சு. இந்த ருத்ராட்சத்துக்கு இந்த மந்திரம் தான் ஜெபிக்கணும்னு இல்லை, நீங்க எந்த தேவதை மந்திரமானாலும் ஜெபிக்கலாம். இது வந்து ஒரு காந்த சக்தி இதுதானுங்கிறது தவிர்த்து மதத்துக்கும் ஜாதிக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்படிப்பட்டது இத வந்து கீழ் நோக்கி உருட்டணும். இப்படி கீழ் நோக்கி உருட்டினீங்கன்னா அனுசரணைக்கு உண்டான இது வந்து சௌபாக்கிய மந்திரம். கீழ் நோக்கி உருட்டு, மேல் நோக்கி உருட்டுனா எதிரியை அடிக்கிறதுக்கு உண்டாங்க. எப்படிங்களா, எதிரி வந்து இப்போ பெரிய தகராறு பண்ணுறாங்க, அவங்கள ஒன்றும் செய்ய முடியலன்னா அந்த சத்ரு சம்ஹார மந்திரம்னு இருக்கு, அதை போடும்போது இப்படி மேல் நோக்கி உருட்டுனீங்கன்னா எதிரி அடிக்கக்கூடாது. நியாயப்பிரகாரம் நம்ம அது செய்யக்கூடாது. நீங்கள் ஒரு ஆள் மந்திரத்தை ஜெபிக்கும் போது உருத்தம் போத வச்சு இவர் என்ன மந்திரம் ஜெபிக்காருங்கிறதே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சில பேர் சொல்கிறாங்க எதிரியை அடிக்கணும், அவங்கள ஒழிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது. நான் என்ன சொல்வேன்னு கேட்டேன்னா, உங்கள் பவரை கூட்டுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்கள்கிட்ட பவர் இல்லை, உங்கள் பவரை கூட்டுங்க. எதிரி வந்து 40 வாட்ஸ், நீங்கள் 100 வாட்ஸாக உங்கள் பவரை கூட்டுங்க. 40 வாட்ஸ் 100 வாட்ஸ்க்குள்ள அழுகிறோம் இல்லை, அவனையே அழிக்கணும். இன்னைக்கு ஒரே எதிரி அழிச்சோம்னு வச்சுக்கிடுவோம், நமக்கு வாழ்நாள் முழுமையும் எதிரி அடிக்கிறதுக்கே நேரம் சரியா போ. அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டேன்னா, உங்கள் சக்தியை கூட்டுங்க. எதிரியே பக்கத்தில் வர முடியாது. உங்களை பற்றி அவன் நினைச்சாலே அவன் ஆட்டோமேட்டிக்காக அவனே அடிபட்டு போவான். கீழ் நோக்கி உருட்டுதல் அனுக்கிரகத்துக்கு, மேல் நோக்கி உருட்டுதல் எதிரிகளை அடிக்குது. இது எப்படி சுத்தப்படுத்துறது, எப்படி பவர் ஏற்றுறது அப்படின்னா, ஒவ்வொரு மாதப்பரப்பண்ணிக்கும் தேங்காய் எண்ணெய் பற்றியெல்லாம் கொழும்பு தேங்காய் எண்ணெய் அல்லது கடையில் கேட்டீங்கன்னா சாம்பிராணி செய்தம்னு தருவாங்க. ஒரே ஒரு சொட்டு கையில் உள்ள கையில் தடவி இந்த ருத்ராட்சத்தை தடவினீங்கன்னா அதுக்கு பவர் கூடியிருக்கும். நிறைய தடவை வேண்டாம், ஒரு சொட்டு வச்சு தடவுனா போதும், உடனே இந்த ருத்ராட்சம் பவர் கூடியிருக்கும். இது அந்த பேரண்டங்களுக்கும் இந்த ருத்ராட்சம் தான். நீங்கள் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இதில் இன்னும் நிறைய ரகசியங்கள் இருந்திருக்கு, அதெல்லாம் மறைஞ்சு போச்சு. புதிய ருத்ராட்சத்தையே நாட்டுக்குள்ள போட்டு ஆகாயத்தில் எல்லாம் பறந்துருக்காங்க. விக்ரமாதித்தன் இதில் பூராமே ருத்ராட்சங்கள் உபயோகப்படுத்தி நிறையா நடந்துச்சு. நாலாவட்டத்தில் காலாப்போக்கில் அது பூராமே அந்த சாஸ்திரங்கள் எல்லாம் அரைஞ்சிட்டுச்சு. இவ்வளோ பெரிய ருத்ராட்சத்து நான் இப்போ சொன்னது வந்து சும்மா ஒரு கடல் ஓரத்தில் நின்று நான் கடலை பார்த்துட்டேன்னு சொல்கிற மாதிரி தான். கடலுக்குள்ளே ஏராளமான எனிமலை, ஏராளமான மீன்கள்லாம் இருக்கு. ஆனால் நம்ம கடல் ஓரத்துலேருந்து நம்ம கடலை பார்த்துட்டேன்னு நம்ம சொல்லு. அதே மாதிரி தான் இப்போ நம்ம சும்மா ஓரளவுக்கு நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டுமே சொல்லிட்டு, இது பல்வேறு பேர் ஆராய்ச்சி பண்ணாதான் இதில் இருக்கக்கூடிய மின்சார சக்தியும் இதில் இருக்கக்கூடிய காந்த சக்தியும் விஞ்ஞான எழுத்துக்கு தகுந்தபடி என்னென்ன செய்யலாம்ங்கிறத நினைமத்தான் தெரியும்னு சொல்லி ஜெபிச்சுட்டு என்னுடைய கருத்துக்களை கேட்டமைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்றேன்.
பக்தியின் பயனை பவித்திரமாய் பரப்ப, அறியாமை இருளகற்றி அகிலமெல்லாம் ஒளிபரப்ப, ஆன்மீக களத்தில் அழுத்தமாய் கால் பதித்து மிஸ்டிக் ஆடியோ இதுவரை வெளியிட்டு உள்ள இனிய ஒலிப்பேழைகள், விபூதி பிரயோகம், ருத்ராட்ச பிரயோகம், சங்கு பிரயோகம், யந்திர பிரயோகம், அஞ்சன பிரயோகம், ஓம் சிவசிவ ஓம் மந்திர மகிமை, அனைத்து ஒலிப்பேழைகளையும் கேளுங்கள், அருப்பயன் அடையுங்கள்.
ஆன்மீக பேரொளி திரு மிஸ்டிக் செல்வம் அவர்களின் ஆன்மீக பேருரைகளின் வரிசையில் அடுத்ததாக வர இருப்பது மந்திர பிரயோகம். விரைவில் எதிர்பார்க்க.